2014 ஆண்டு நவம்பர் மாத தென்றலில் டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன் அவர்களின் அன்புள்ள செய்தியை பகுதியில், கொடுக்கும் நிலையில் இருக்கிறீர்கள், வாங்கும் நிலையில் அல்ல. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்புள்ள சிநேகிதியே, சென்ற மாத தென்றலில் வாழ்க்கையில் சலிப்படைந்த பெண்ணுக்கு அவள் எந்த வகையில் வாழ்க்கையில் பயனடைந்திருக்கிறாள் என்பதை உணர்த்தி காட்டியிருந்தீர்கள். உத்தமம். ஆனால் மனிதர்கள் நாம் வைத்திருக்கும் வீட்டை பார்த்து காரை பார்த்து நட்பு கொள்வதில்லை என்று எழுதியிருந்ததை நான் மறுக்கிறேன். கண்டிப்பாக அதுவும் இந்தியர்கள் குலம் கோத்திரம் சமூக அந்தஸ்து பார்க்காமல் பழகுவதே இல்லை. சமீபத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை எழுதுகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை எப்படி எதிர்வாதம் செய்ய போகிறீர்கள் என்று பார்க்க ஆசை. நான் செய்தது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய கோபத்தை ஏமாற்றத்தை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். நாங்கள் இங்கே செட்டில் ஆகி 25 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆரம்ப காலத்தில் கஷ்டம்தான் பட்டோம். என் மனைவி வேலைக்கு போக முடியவில்லை, 2 குழந்தைகள். என் சகோதரன் ஸ்பான்சர் செய்து வந்தோம். அபார்ட்மெண்டில் தான் பல வருடங்களை கழித்தோம். கொஞ்சம் பணம் சேர்த்து வீடு வாங்குவதற்குள் பசங்கள் படிப்பிட்டு திண்டாட வேண்டி இருந்தது. இங்கு குடிபெயர்ந்த பல பேர் இப்படித்தான் முதலில் இருந்திருப்பார்கள் என்று புரிகிறது. இல்லை என்று சொல்லவில்லை. திடீரென்று பணம் வந்தவுடன் மாறி போய் விடுகிறார்களே, அதுதான் பிடிக்கவில்லை. எங்கே போய் விடுகிறது ஆழ்ந்த நட்பும் உறவு முறையும்? நாங்கள் வந்து ஒரு 5-6 வருடங்கள் இருக்கும். அப்போது ஒரு இளம் தம்பதி, கணவர் டாக்டர், எங்கள் அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் அடுத்த பிளாக்கில் குடிவந்தார்கள். என் மனைவி பெரிய பரோபகாரி. அந்த பெண் மலங்க மலங்க இருந்தாள். அமெரிக்காவுக்கு புதிது. கணவர் வேலைக்கு போக இவள் தனியாக வீட்டில் இருக்க கூட பயந்தான். பணக்கார வீட்டு பெண், சமைக்க கூட தெரியாது போல இருந்தது. என் மனைவி பெரிய சகோதரி போல இருந்து அந்த பெண்ணை அப்படி கவனித்துக் கொண்டாள். மிகவும் சிநேகிதமாக இருந்தார்கள். அப்புறம் அவன் ரெசிடென்சி முடிந்து வேறு இடத்துக்கு போக வேண்டி இருந்தது. போய் 2 வருடங்கள் தொடர்பில் இருந்தார்கள். அப்புறம் அவள் மேல் படிப்பு, குழந்தை என்று வாழ்க்கை பிஸியாக போய்விட்டது அவர்களுக்கு. என் மனைவி போன் செய்தாலும் திரும்பி கூப்பிடுவதை விட்டு விட்டார்கள். ஒரு முறை உறவினர் வீட்டு திருமணம் அவர்கள் இருந்த ஊரில் நடந்தது. என் மனைவி அவர்களை பார்க்க ஆசைப்பட்டாள். சூதுவாது தெரியாதவள் அவள். மனிதர்களின் மாற்றம் அவ்வளவு சீக்கிரம் புரிபடவில்லை. நாங்கள் வருகிறோம் என்று தெரிந்தும் வீட்டிற்கு வந்து தங்குங்கள் என்று அவர்கள் சொல்லவில்லையே என்று என் மனதில் கொஞ்சம் வருத்தம். இருந்தாலும் ஹோட்டலில் தங்கிவிட்டு அவர்களை பார்க்க போனோம். பெரிய வீடு, 2 அழகான குழந்தைகள், நாய்க்குட்டி, நீச்சல் குளம் என்று அமர்க்களமாக இருந்தார்கள். அவனை பார்க்க முடியவில்லை, பிராக்டிஸில் பிஸி, வர லேட் ஆகும் என்றார். நாங்கள் கிளம்பி விட்டோம். வீட்டை சுற்றி காண்பித்தார். டீ சாப்பிட்டோம். அடுத்த முறை வரும்போது வந்து தங்க வேண்டும் என்று சொன்னாள். என் மனைவிக்கு அவளை பார்த்தது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்பில்லை. பையன் பெண் படிப்பு என்று பிஸியாக இருந்துவிட்டோம். 2-3 மாசத்துக்கு முன்பு என் மனைவி திடீரென்று ரொம்ப எக்ஸைட்டடாக விஷயத்தை சொன்னாள். இந்த பெண்ணை எங்கோ ஷாப்பிங்கில் பார்த்தாலாம், இந்த இடத்துக்கே திரும்பி வந்திருக்கிறார்கள். கொஞ்சம் 50 மைல் தள்ளி என்று வைத்துக் கொள்கிறேன். அட்ரஸ், போட்டோ எல்லாம் வாங்கி கொண்டு வந்தாள். அவர்கள் இங்கே செட்டில் ஆகி 1 வருடம் ஆக போகிறது. எனக்கு எங்கேயோ உரைத்தது. நமக்கு ஏன் ஒரு மரியாதைக்கு கூட தெரிவிக்கவில்லை என்று தோன்றியது. நான் அப்போது பேசாமல் இருந்துவிட்டு என் மனைவியை வருத்தப்பட வைக்கவில்லை. என் எண்ணங்களை தெரிவித்து அவள் எல்லோரையும் நம்பி விடுகிறவள். மிகவும் பாசத்தை காட்டுபவள். கொஞ்ச நாள் முன்பு அவர்களை ஆசையாக டின்னருக்கு கூப்பிட்டிருந்தாள். 2 போன் கால்களுக்கு பிறகு அந்த பெண் தனக்கு அன்றைய தினம் ஏதோ சரிப்படாது என்றும் டாக்டர் கணவர் ஆன் காலில் இருப்பதாகவும் சொல்லி வருத்தம் தெரிவித்தாள். என் மனைவிக்கு மிகவும் ஏமாற்றம். அப்போதும் பேசாமல் இருந்தேன். அதற்கு சில நாட்கள் பிறகு ஒரு ரெஸ்டாரண்டிற்கு போயிருந்த போது அந்த ஓனர் முதல் வாரம் அந்த டாக்டர் வீட்டு பார்ட்டிக்கு தான் செய்த ஸ்பெஷல் ஐட்டம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். என் மனைவி அவர்களை விருந்துக்கு அழைத்த அதே தினம் எனக்கு இவ்வளவுதானா இந்த நட்பெல்லாம் என்று பட்டென்று விட்டு போய்விட்டது. என் மனைவியிடம் சொன்னால் அவள் மிகவும் வருத்தப்படுவாள் என்று அதை பற்றி சொல்லவில்லை. அந்த குடும்பத்தை என் மனதில் இருந்து வெளியேற்றி விட்டேன். கொஞ்சம் சமாதானம் ஆனது. போன வாரம் என் மனைவி வெளியில் எங்கேயோ போயிருந்தால் நான் தான் போனை எடுத்தேன். அந்த பெண் தான் குறைந்து குறைந்து பேசினாள். பிறகு தான் போன் செய்த காரணத்தை வெளியிட்டாள். அவளுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியிலிருந்து அவள் அர்ஜென்டாக இந்தியா கிளம்பி கொண்டிருக்கிறாள். கணவர் கான்பரன்ஸில் மாற்றிக் கொண்டிருக்கிறார். டீனேஜ் டாட்டர் வீட்டில் தனியாக இருக்கிறார். நாய் பூனை வேறு. ஒரு நான்கு நாள் நாலே நாள் என் மனைவி போய் தங்கி இருக்க முடியுமா என்று ரிக்வெஸ்ட். உங்களுக்குத்தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்களே, அங்கேயே கேட்டு பார்க்க வேண்டியதுதானே என்று நக்கலாகத்தான் கேட்டேன். புரிந்து கொண்டாளா என்று தெரியவில்லை. கேட்டு பார்த்தாலாம். ஆல் ஆர் பிஸி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். திடீரென்று தங்கள் அருமை சகோதரியின் ஞாபகம் வந்ததாம். அந்த காலத்தில் அப்படி ஆசை ஆசையாக உதவி செய்வாளாம். என்னென்னவோ சொன்னால் என் மனைவி அவள் பேச கேட்டு அப்படியே மயங்கி போயிருப்பாள். உடனே எங்கள் பழைய கழகத்தாவில் இரவோ பகலோ என்று பார்க்காமல் கிளம்பி போயிருப்பாள். எனக்கு எதிர்மாறான உணர்ச்சிகள். பொறுத்து கொண்டு அவள் வரட்டும், கேட்டு பார்க்கிறேன் என்று சொல்லி போனை வைத்தேன். மறுபடியும் 15 நிமிடங்களுக்கு பிறகு போன் கால். நான் எடுக்கவில்லை. நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன். பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. என்னால் முடிந்ததை செய்வேன், பதிலடி என்று நினைத்து பார்த்ததில்லை. ஆனால் நாம் பிறரிடம் வைக்கும் நட்பு நேசம் மதிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுபவன். பணம் வந்தவுடன் பல பேருக்கு பழைய நட்பு மறந்து போய்விடுகிறது. அவர்களின் போலித்தனம் பாசாங்கு பிடிப்பதில்லை. மூன்றாவது முறையாக அந்த பெண் போன் செய்த போது எனக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. தயவு செய்து வேறு எங்கேயாவது பார்த்துக் கொள்ளுங்கள். ஸ்டாப் யூசிங் பீப்பிள் அஸ் டோர் மேன் என்று அதிர்ந்து பேசினேன். அவள் சாரி என்று சொல்லி வைத்து விட்டாள். நான் அப்படி பேசியிருக்க கூடாதோ என்று தோன்றியது. ஆனால் இது போன்ற எக்ஸ்பிளாய்டேஷனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் மனைவி வந்த பிறகு எதுவும் சொல்லவில்லை. 2 நாள் கழித்து விவரமாக எடுத்துச் சொன்னேன். அவளுக்கு கோபம் வரவில்லை, ஆனால் வருத்தம் நிறைய இருந்தது. மனிதர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று. எதையும் எழுதும் பழக்கம் இல்லை, முதல் முறையாக செய்கிறேன். நீங்கள் எப்படி இந்த சம்பவத்தை கணிக்கிறீர்கள் என்று கேட்க ஆர்வம். இப்படிக்கு அன்புள்ள நண்பரே, நான் போன இடையில் எல்லோரும் என்று எழுதியிருப்பதாக நினைவில்லை. நல்ல உள்ளங்கள் நிறைய உண்டு என்பதை நான் இப்போதும் வலியுறுத்தி சொல்கிறேன். வெள்ளை மனதுடன் பாசத்தை கூட்டி பழகிய உங்கள் மனைவியை அந்த பெண் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நஷ்டம் அவருக்கு தானே தவிர உங்களுக்கு இல்லை. நீங்கள் அவர்களை விட சமூக பொருளாதார நிலையை சிறிது குறைந்து இருந்தாலும் கொடுக்கும் நிலையில்தான் இருக்கிறீர்கள், வாங்கும் நிலையில் இல்லை. பெருமைப்படுங்கள். சம் பீப்புள் டேக் ரிலேஷன்ஷிப் ஃபார் கிராண்டட். எந்த உறவும் அவ்வப்போதாவது நீர்விட்டு உரம் போட்டு வளர்த்தால்தான் தழைக்கும். அந்த பெண்ணிக்கு உங்கள் உறவு அப்படி அத்தியாவசியமாக பட்டிருக்கவில்லை. உங்கள் கோபத்தில் நியாயம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. நான் முன்பு ஒரு முறை எழுதியது ஞாபகம் இருக்கிறது. நாம் பொருட்களை உபயோகிக்க வேண்டும், மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்று. ஆனால் நேர்மாறாக செய்யும் போது ஒரு சமயம் இல்லை என்றாலும் ஒரு சமயம் பிறர் தங்களை தாங்க வேண்டிய நிலைமை அது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கும் ஒரு விழிப்பு உணர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். இந்த சம்பவத்தை நான் எப்படி கணிக்கிறேன் என்று கேட்டிருக்கிறீர்கள். எனக்கு நீங்கள் விவரித்த விஷயங்கள் தான் தெரிகிறது. அந்த பெண்ணை தெரியாது. அவர் பொய் சொல்லியது உங்களுக்கு எதேச்சியாக தெரிய வந்தது. இல்லாவிட்டால் இவ்வளவு பொறுமை இழக்க வாய்ப்பில்லை. மனிதர்களின் போக்கை அவ்வளவு எளிதில் மாற்ற முடியாது. ஆனால் புரிந்து கொண்டு விட்டால் நம் உறவின் போக்கை மாற்றிக்கொள்ள முடியும். அதுதான் நீங்கள் செய்வீர்கள். இது தவறா சரியா என்பது அவரவர் கொள்கைகள் எதிர்பார்ப்புகளை பொறுத்தது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்க முடியாது, வகையான் மாறுபடும். உங்கள் மனைவிக்கு ஏமாற்றம் இருந்தாலும், ஐயோ பாவம் அந்த சின்ன பெண், தனியாக அம்மா இல்லாமல் துணை இல்லாமல் எப்படி இருக்கிறாள் என்று கவலைப்பட்டு கொண்டுதான் இருப்பார். வாழ்த்துக்க டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன். ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்கர்.